पहले के काल के नाम जब हम सेव हो परिशुद्धम मानवम निरंतरल ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இன்னொரு மகிழ்ச்சியான ஆராதனை தந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்படியான கிருபைகளை நீர் கூட்டி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர் எங்களோடு கூட பேசுகிறீர் உம்முடைய கிருபைகளை தருகிறீர் சுவாமி இந்த நாளிலும் உம்முடைய கிருபையை தாரும் உம்முடைய செட்டைகளின் மறைவில் எங்களை மறைத்துக் கொள்ளும் வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் உள்ளம் கொழுந்து விற்று எரியட்டும் சுவாமி உம்முடைய கிருபைக்குள்ளாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அடியானை சிலுவையின் மறைவில் மறைத்து நீர் பேசும் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே ஆமென் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஐ கிரீட் யூ ஆல் இன் தி நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் தி கிரைஸ்ட் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள் தி ஆக்ட் சாப்டர் 1 வெர்ஸ் 4 and 5 அந்த வசனத்திலே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சாராம்சம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் சீடர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு அருமையான ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் ஜீசஸ் வாஸ் கிவிங் அன் அட்வைஸ் டு த டிசைபிள்ஸ் பிஃபோர் தே ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியை அவர்கள் பெறுவதற்கு முன்னதாய் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு கொடுப்பதற்கு முன்பதாய் அவர் சில காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் When God wants to give something to us, before that he also expects something from us. நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார் சில நேரங்களில் நம்ம சொல்றோம் ஏன் எனக்கு அது இல்லை இது இல்லை என்றெல்லாம் நாம் சிந்திக்கிறோம் Sometimes we think that I don't have that, these and all. You know why? ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார் பட் காட் இஸ் ரெடி டு கிவ் அஸ் பட் ஒன் திங் ஹி வாண்ட்ஸ் அவர் சில காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் சோ திஸ் இந்த வேத பகுதியில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் 8வது வசனத்தில் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்றாரு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரப்போகிறது யூ ஆல் ஆர் கோயிங் டு ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட் ஆனால் அதற்கு முன்னதாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் 5வது வசனத்தில் சொல்ற நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்கிறார் மேபி வெயிட் இன் ஜெருசலேம் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்கிறார் அல்லது எருசலேமிலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் அதுக்கு அர்த்தம் என்ன வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் ஜெருசலேம் எருசலேம் என்றால் என்ன ஏன் ஆண்டவர் அவர்களை எருசலேமில் நிற்க சொல்லுகிறார் இந்த எருசலேம் எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால் நமக்கு தெரியும் இயேசுவானவர் வெற்றி பயணம் சென்ற ஒரு பட்டணம் ஜீசஸ் வாஸ் ஜீசஸ் விசிட்டட் த சேம் சிட்டி a few weeks ago சில வாரங்களுக்கு முன்பதாக அதே எருசலேம் தெருவில் அவர் நடந்து சென்றார் அது மாத்திரமல்ல அதே எருசலேமில் அவர் காட்டி கொடுக்கப்பட்டார் he was betrayed அதே எருசலேமில் அவர் பிடிபட்டார் he was arrested there அதே எருசலேமில் தான் அவர் அங்கே மறுதலிக்கப்பட்டார் அதே எருசலேமில் தான் அங்கே ஆண்டவர் எங்கே பிலாத்துவுக்கு முன்பாக அவரை குற்றவாளி என்று சொல்லி அவருக்கு மரண தண்டனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டது கொடிய மரணத்தை அவர் அங்கே சந்தித்தார் மாத்திரமல்ல உயிரோடும் எழுந்தார் இந்த எல்லாவற்றையும் கண்ட பிறகு ஆண்டவர் சொல்றாரு இதே எருசலேமில் நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்கிறார் யூ வெயிட் இன் தி சேம் சிட்டி கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே ஒருவேளை இயேசு நினைச்சிருக்கலாம் இந்த பட்டணத்தில் எனக்கு எத்தனை அவமானங்கள் எத்தனை என்னுடைய வாழ்வின் இழப்புகள் பட் ஜீசஸ் வாண்டட் த டிசைபிள்ஸ் டு ரிமைன் இன் தி சேம் சிட்டி சம் மோர் டைம் இன்னும் சில காலம் இங்கே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த எருசலேம் என்றால் என்ன எருசலேமுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு ஒன்று ஸ்பிரிச்சுவல் இன்னொன்று பிசிக்கல் நம்ம அநேகர் இந்த நாட்கள் எருசலேம் பயணம் போயிட்டு வருவாங்க there are many people they visit Jerusalem ஆண்டவர் அந்த எருசலேம்ல போய் நம்மளும் வீடு கட்டி உட்கார சொல்ல மாட்டார் that is not a plan of God that we rent some house or stay there
ஆனா ஆண்டவர் இங்க என்ன கத்து கொடுக்கிறார்னா, ஒன்று எருசலேம் என்பதற்கு தேவனுடைய பிரசன்னம் என்று அர்த்தம். That is the presence of God. ஏனென்றால் எருசலேம் என்பது தேவனுடைய பார்வையில் ஒரு விலையேறப்பெற்ற ஒரு இடம், தேவன் தங்குகிற ஒரு இடம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயம் இருக்கின்ற இடம். எருசலேமில் தான் மிகப்பெரிய தேவாலயம் இருந்தது. சோ ஒரு பக்கம் தேவனுடைய ஆலயம், இன்னொரு பக்கம் தேவனுடைய பிரசன்னம். எனவேதான் புதிய ஏற்பாட்டின் காலத்துல, அதாவது நமக்கு வெளிப்படுத்துற விஷயத்துல படிக்கும் போது, அங்கே ஒரு புதிய எருசலேம் ஒன்றை ஆண்டவர் சொல்லுகிறார், the new Jerusalem. இதையெல்லாம் வைத்து நம்ம பார்க்கும் போது நம்ம எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, பிஃபோர் யூ ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் பி இன் மை பிரசன்ஸ், என்னுடைய பிரசன்னத்தில், என்னுடைய ஆலயத்தில் நீ என்ன செய், அங்கே தரித்திரு என்று சொல்லுகிறார். மேபி God wanted us to wait in the presence of God or remain in the presence of God. அவருடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்க நம்மை அழைக்கின்றார். இந்த உலகத்தில் பல காரியங்களை நம்ம செய்வதற்கு அதிகமாய் பிரயாசப்படுவோம். There are many things we want to do it ரொம்ப ஆர்வத்தோட. ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார், என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கு உனக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது? How much desire we have to stand or sit in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருப்பதற்கு நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சீடர்களுக்கு என்ன காரியம் சொல்றாருன்னா, ரெண்டு காரியம் சொல்றாரு பாருங்க. இன்னும் சில நாட்களுக்குள்ளாக நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள், எனவே எருசலேமை விட்டு போகாது, எருசலேமிலே நீ காத்திரு என்று சொல்லுகிறார். First thing you have to wait, second thing you have to witness. காத்திருக்கிற மனிதன், he became a witness, அவன் சாட்சியாய் மாறுகிறான். Whoever waits in the presence of God, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற மனிதன் தான் தேவனுக்கு சாட்சியாய் மாறுகிறான். Because of waiting makes a man to become a witness. காத்திருப்பது ஒரு மனிதனை சாட்சி உள்ளவனாய் மாறுகிறது. எந்த வாழ்க்கை சூழல் நம்ம இருந்தாலும் பிரியமானவர்களே, இந்த காத்திருத்தல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதே அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது. Acts chapter 1 verse 14 talks about how to wait. படிங்க. என்ன செய்தார்கள்? They joined together. முதலாவது அங்கே ஒரு ஐக்கியம் உருவானது. இரண்டாவது ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஒரு கண்டினியூ, ஒரு கான்ஸ்டன்டான ஒரு நிகழ்வு நடக்க ஆரம்பித்தது. என்ன நிகழ்வு என்று சொன்னால், காத்திருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், அங்கே ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், காத்திருப்பது என்பது, இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிம்பிளி சிட்டிங், பட் சிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் டூயிங் சம்திங். அதுதான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பது. இப்போ நம்ம சில நேரங்களில் காத்திருப்போம், எங்கேயாவது யாராவது ஒரு கெஸ்ட் வராங்கன்னு சொன்னால் நம்ம காத்திருப்போம். வாட் வி டூ, ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? வருவாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? அப்பப்போ போய் ஒன்று ஃபோனை பார்ப்போம், இல்லைன்னா டோர் பெல் அடிக்குதான்னு பார்ப்போம். மே வி மே செக் இன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பது என்பது, ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு துல்லியமாய் கற்றுக் கொடுக்கிறார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடு கை கொள்ள வேண்டும். அதுதான் காத்திருப்பது என்பது. ஒருவேளை இந்த முதல் நிலை கிறிஸ்தவர்கள் அல்லது சீடர்கள் எப்படி காத்திருந்தார்கள்? அவங்க முதல் ஐக்கியப்படுகிறார்கள். மற்றவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் எல்லாம் ஒன்றிணைகிறார்கள், ஓரிடத்தில் கூடுகிறார்கள், ஒரே தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். தேவ அது ஒரு ஒரு நாள் முடிச்சுட்டு எல்லாம் வாங்க நம்ம இஷ்டமா போவோம் என்று சொல்லவில்லை. Till they receive the Holy Spirit, ஆண்டவருடைய வல்லமை இறங்கும் வரையில் அவங்களுடைய ஐக்கியமும் மாறுபடவில்லை, அவர்களுக்குள்ளாக இருந்த ஜபமும் குறையவில்லை, அவர்கள் தொடர்ச்சியாய் செய்து வந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம கேட்கலாம், நான் என்ன செய்ய வேண்டும்? How can I wait in Jerusalem? நான் எப்படி எருசலேம்ல இருக்க முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதே காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் எருசலேமை விட்டு போகாது என்று சொல்கிறார். எருசலேம் என்பதற்கு நான் அர்த்தம் சொன்னேன், ஒன்று தேவனுடைய பிரசன்னம், இன்னொன்று தேவனுடைய ஆலயம். முதல் காரியம் இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் எருசலேமில் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், we have to remain in what we listen in Jesus. இயேசுவிடம் இயேசு சொன்ன வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதுதான் காத்திருத்தல். இயேசு என்ன சொன்னார்? இயேசு எதை சொல்லிவிட்டு சென்றார்? What Jesus taught us. அவருடைய முக்கியமான ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியங்கள் என்ன? அவைகளில் நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும். That is the meaning of waiting in Jerusalem. எருசலேம் என்பது இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லிய வார்த்தைகளில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படின்னா இயேசு என்ன சொன்னார்? What Jesus taught us. இயேசுவிடம் நாம் எதை கேட்டோம், எந்தெந்த கேட்ட காரியங்களை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், முதல் காரியம் நாம் பார்க்கலாம். மத்தேயு 6:33 இயேசு சொல்லிக் கொடுக்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். First thing we have to understand, seek the kingdom of God, then everything will be added unto you. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சேர்க்கப்படும். இயேசு சொல்றார் என்ன, காத்திரு என்று சொன்னால் முதல் காரியம் அவர் என்ன சொன்னார் என்பதை, அதை நாம் என்ன செய்ய வேண்டும், முதலாவது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம், எந்த பொருளை நாம தேடுகிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படி ஆண்டவர் அழைக்கிறார். First thing God calls us to seek his kingdom. அதுதான் அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது, அவருடைய சமூகத்தில் அமைதியா இருப்பது. என்ன சொன்னா, தேவனுடைய காரியங்களை தேடுவது, தேவனுடைய ரகசியங்களை தேடுவது. It is searching the secrets of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்துடைய ரகசியங்களை தேட வேண்டும். அது மாத்திரமல்ல, மத்தேயு 7:3 மேத்யு சாப்டர் 7:3 சம்மன் கன்றி ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? ஆண்டவர் இன்னொரு காரியத்தை ரொம்ப அழகா கத்துறாரு. என்ன சொல்றா, ஜஸ்ட் பி இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப், உன்னை நீ ஆராய்ந்து பார் என்று சொல்லுகிறார். பல நேரங்களில் மற்றவர்களை நம்ம ஈஸியா ஆராய்ந்து பார்ப்போம், ஏனென்றால் அவங்கெல்லாம் தூரத்தில் இருக்கிறாங்க, அதனால நம்ம மற்றவர்களை குறித்து அதிகமாய் ஆராய்ச்சி செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றனா, we have to நம்மை நாமே ஆராய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த வசனத்தில் இயேசு அதான் சொல்றாரு, தேவ சமூகம் தேவன் சொன்னவைகள் எவைகள் என்று பார்த்தா, தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். தேடுகிற நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் போய் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனாலதான் நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் கூடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் என்ன சொல்றோம், பாவ மன்னிப்புக்காக பாவ அறிக்கை செய்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மையே என்ன செய்கிறோம், தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, உம்முடைய கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Whenever we meet, we just declare, we just ask God to forgive us. நாம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்கிறோம். என்ன என்று சொன்னால், பல நேரங்களில் நாம் அறிய வேண்டியதை நாம் என்ன செய்யும், அறியாமல் இருக்கிறோம். Many time we always look into others and say you are wrong, but how many time we look unto us and say I am wrong, naan thavaru endru eppozhudhu naam solugirom. Kristukkul priyamanavargale, adhai dhaan aandavar solugirar. Adhu mathramalla, aandavar namakku solli vittadhil naam nilaithirukka vendum endru sonnal, adhe Matthew chapter 7 verse 13 says like that. Vaasiyungal மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். பாத்தீங்கன்னா, நம்ம மற்றவர்களுக்கு, மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம யோசிக்கிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்வதும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நம்ம நினைக்கிறோம், எல்லாம் எனக்கு நல்லது செய்ய வேண்டும், ஆனால் நான் யாருக்கும் நல்லது செய்ய மாட்டேன். அது அல்ல கிறிஸ்டியானிட்டி. தட் இஸ் நாட் த ரியல் டீச்சிங் ஆஃப் ஜீசஸ். மற்றவர் என்ன செய்ய நீங்கள் நினைக்கிறீர்கள், அதை நான் முதலாவது மற்றவர்களுக்கு செய்ய ஆரம்பிக்கிறேனா? இயேசு கிறிஸ்துவானவர் சீடர்களை எப்படி பக்குவப்படுத்துகிறார் என்று சொன்னால், ஹி வாஸ் கிவிங் எ பிராக்டிக்கல் லெசன், ஒரு நடைமுறை வாழ்க்கை சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். தேவ ஆவி உங்களை நிரப்புவதற்கு முன்பதாய், தேவ வல்லமை உனக்குள் செயல்படுவதற்கு முன்பதாய், நீ எனக்காக பூமி எங்கும் போய் சாட்சியாய் நிற்பதற்கு முன்பதாய், முதல் காரியம் என் சமூகத்தில் அமர்ந்திருந்து நீ கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். So we have to remind in what we listened in Jesus. இயேசுவிடம் காது கொடுத்து கேட்ட சீடர்கள் எல்லாம் ஏறக்குறைய 3.5 காலம் இயேசுவோடு நடந்தவர்கள், இயேசுவோடு எல்லா சூழ்நிலையில் நின்றவர்கள். அவர் சொன்னவைகளில் அவங்க எத்தனை மனசுல வச்சிருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பி இன் மை பிரசன்ஸ், என்னுடைய பிரசன்னத்தில் என்ன செய், அமர்ந்திரு என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வி ஹாவ் டு டூ ஃபியூ திங்ஸ் பிஃபோர் வி கெட் காட்ஸ் பிளஸ்ஸிங். ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் நம்மை சந்திப்பதற்கு முன்பதாய் அவர் எதிர்பார்க்கிற காரியமே தான். அதான் சொல்றாரு, பரிசுத்தா உன்னிடத்துல வரும். ஈவன் டுடே இஃப் யூ வெயிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், இந்த வெயிட்டிங், இந்த அவர் காத்திருப்பதில் முதல் காரியம் என்னவென்று சொன்னால், அவர் சொன்னவைகளை நம்ம ஒரு முறை கூட என்ன செய்ய வேண்டும், திரும்பவும் we have to refresh it. அதை நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ளாக இன்னொரு முறை நாம் என்ன செய்யணும், திரும்பி பார்க்க வேண்டும். இரண்டாவது காரியம், இயேசு ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு சொல்றாரு, எருசலேமை விட்டு என்ன செய்யாத, வெளியே போயிடாத, remain in Jerusalem. எருசலேம்ல நீ நிலைத்திருக்க வேண்டும், நீ இன்னும் சில காலம் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன சொல்றாருன்னா, remain in what we see in Jesus. இயேசுவில் நீ கண்டவைகள், இயேசு ஒரு சில காரியத்தை வார்த்தையில சொன்னாரு, சில காரியங்களை அவர் வார்த்தையில் சொல்லவில்லை. அவரை பார்த்தவர்கள் அதை என்ன செய்தார்கள், கண்டுபிடித்தார்கள். இயேசுக்குள்ள என்னென்ன இருந்ததோ அதை நீ பார்த்தாயே, அந்த பார்த்ததை எல்லாம் என்ன செய், அதில் நீ நிலைத்திரு என்று அழைக்கிறார். So God calls us to remain in what we see in Jesus. இயேசுவில் பார்த்தவைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இயேசு கிட்ட என்னெல்லாம் இருந்துன்னு கேட்டா, we find God's love, God's wisdom, God's grace. கடவுளுடைய அன்பு இருந்தது, கடவுளுடைய ஞானம் வெளிப்பட்டது, கடவுளுடைய கிருபை இருந்தது. அவர் எங்க போனாலும் அவர் அன்பை மற்றவர்கள் கண்டுபிடித்தார்கள். அவர் யாருகிட்டயும் போய் சொல்லல, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லவே இல்லை. He never went and said to anybody, I love you. ஆனால் அவருடைய அன்பு வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, even when we wait for the Lord, it is our duty to learn from what we see in Jesus. இயேசுவிடத்தில் நாம் கண்டவைகள், சில நேரங்களில் நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுவை போல நம்மளால் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் இயேசு வாழ்ந்தார். ஏன் வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கையில் இருந்த குணங்களை பாருங்கள். எனவேதான் அதை தான் இன்று நீங்களும் நானும் பிரதிபலிக்க ஆண்டவர் அழைக்கிறார். So God calls us to reflect. இப்ப சீடர்களை பக்குவப்படுத்துறாரு, இந்த சீடர்கள் இவர்கள் தான் இயேசுவினுடைய பிரதிநிதிகள். இவங்க போய் வாழும் சமுதாயத்தில் மக்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவில் இருந்த அன்பு இவர்களில் வெளிப்பட வேண்டும். சில காரியங்கள் நம்ம என்ன எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், நாம் பார்த்து கற்றுக்கொள்கிறோம். பார்ப்பது என்பது இன்னொரு காரியம் சொல்லுவாங்க, வாட் வி சீ, சீயிங் இஸ் பிலீவிங். பார்ப்பது என்பது நம்புவதற்கு சமம். ஒன்றை நான் பார்த்தால் அதை நான் நம்பி விடுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப இயேசு கிட்ட என்னென்ன குணங்களை அவர்கள் கண்டார்கள், இயேசுவிடம் இருந்த விசேஷித்த தன்மைகள் என்ன என்று பார்த்தீங்கன்னா, முதல் காரியம் நம்ம இப்படி எடுத்துக்கொள்ளலாம். அங்கே பிலாத்து அங்கே இயேசுவிடத்தில் இயேசுவை குறித்து என்ன சொல்கிறான் என்று சொன்னால், ஜான் சாப்டர் 19:4, யோவான் 19:4. போதும், பிலாத்து சொல்றாரு, நான் இவரிடத்தில் என்ன பார்க்கல, ஒரு குற்றமும் இல்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு குற்றம் இல்லாத இறைவன், That shows about his moral purity. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இயேசுவின் சீடர்களும் கண்டார்கள், இயேசுவினுடைய விரோதிகளும் கண்டார்கள். இயேசுவை நீதிமன்றத்தில் நிறுத்திவிட்டு நீதி செய்கிறவனும் சொல்றான், இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதில் நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், we have to reflect Christ. கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். அப்ப இயேசுவிடம் நாம் காண்கிற அந்த குணங்கள் நமக்குள்ளாக பிரதிபலிக்க வேண்டும். The same character should be reflected in our life. No one could find any fault in Jesus. அவருடைய வார்த்தையிலும் சரி, அவருடைய கிரியைகளிலும் சரி, அவருடைய எல்லா காரியம், அவருடைய வாழ்க்கை முழுவதுமே யாருமே குற்றம் சுமத்த முடியவில்லை. Not only when he was living on the wall, even today no one can say any அவரை குறித்து ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால், அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அதை தான் ஆண்டுடைய பிள்ளைகளிடத்திலும் அந்த ஒரு குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் நீ எருசலேமில் நிலைத்திரு என்று சொல்லுகிறார். எருசலேம் என்பது சிம்பாலிக்கலா, ஆண்டுடைய பிரசன்னத்தில் நீ என்னை பார்த்து கொண்டே இரு, என்னிடத்தில் காண்கிறவைகளை நீ உனக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு நீ அவைகளை என்ன செய், இந்த உலகத்திற்கு காண்பி, வேற ஒன்றுமே வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடைய அந்த மாரல் பியூரிட்டியை தான் உலகத்திற்கு காண்பிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசுவிடம் காணப்பட்ட இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், ஜஸ்டிஸ், நியாயம் செய்கிற தேவன். இன் ஆல் சிச்சுவேஷன், எல்லா சூழ்நிலையிலும் அவர் நியாயம் செய்கிறவராக இருந்தார். அவருடைய வாயில் அநியாயம் இல்லை. உலகத்துக்கு மக்களுக்கு ஏற்றாற் போல பேசிவிட்டு அவர் ஒளிந்து கொள்ளவில்லை. He never wanted to compromise with the present situations. ஒரு ஒரு பக்கம் நீதி, ஒரு பக்கம் அநீதி. அநீதியோடு இன்று அநேகர் என்ன செய்கிறார்கள்? சேர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அநீதியை கண்டபொழுது அவர் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். நீதியை பார்க்கும்பொழுது அதோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறார். So what we do with injustice, some of the சமுதாயத்தில் நடைபெறுகிற காரியங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்றோம், இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை பிரதர். ஆனால் இயேசுவானவர் இயேசுவிடத்தில் கண்ட ஒரு காட்சி என்ன? சீடர்களுக்கு அதான் சொல்ல, நீ என்னிடத்தில் எதை பார்த்தாய்? How I lived, அந்த ஜஸ்டிஸ், அந்த நியாயம், அந்த தன்மை நமக்கு வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். Isaiah chapter 1 verse 16 and 17, someone can read. அந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், வாசியுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் எதை சொல்கிறார் பாருங்கள், உங்களை சுத்திகரிப்பதோடு நிறுத்தி விடாதீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு பாத்த வந்து பக்காவா ஃபாலோ பண்ணுவாங்க. They want to become clean. That is good. We have to be clean. We have to be pure. ஆனா அதே நேரத்தில் நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள் என்று சொல்கிறார். So we have to learn to do good and to do justice. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கிறார். என் சமூகத்தில் நீ காத்திருக்கிற காலத்தில் நீ என்னிடத்தில் பார்க்கிறவைகளை கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். பிகாஸ் அதுதான் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறது? தட் இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட், தட் கேரக்டர் வில் பிரிங் மெனி பீப்புள் டு மீ. அந்த குணம் தான் அநேகரை என்னென்னை கொண்டு வரப்போகிறது. தேவ ஆவி உன்னை வழி நடத்துவதற்கு உண்பதாய், பரிசுத்தாவினால் நீ நிரப்பப்படுவதற்கு உண்பதாய், நீ என்ன செய்? நீ நன்மை செய்ய, நியாயம் செய்ய கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவினுடையத்தில் காணப்பட்டதை பவுலடியார் தீமோத்தேயுக்கு சொல்லும்பொழுது மிக அழகாய் சொல்லுகிறார். தீமோத்தேயுவே நீ எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது, 2 தீமோத்தேயு 2:13, செகண்ட் தீமோத்தி சாப்டர் 2:13. பாருங்கள், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார். He is faithful. So பவுல் அதையும் கற்றுக் கொடுக்கிறார். So learn from Jesus. நீ எதை நீ பார்க்கிறாய்? அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதாவது அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் சொன்னதை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றியே தீர்வார். Whatever the promises he has given, he will fulfill it. ஏன் தெரியுமா? அவர் உண்மை உள்ளவர். நாமோ பல சூழ்நிலைகளில் உண்மை இல்லாதவர்களாய் மாறிவிடுகிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, these are the quality they found in Jesus. இந்த இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் தான் கிறிஸ்துவை இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அங்கே வழி நடத்தியது. எனவே தான் இயேசுடாரே, இந்த எருசலேமில் நீ காத்திருக்க வேண்டும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், இந்த நிலையில் நீ நிற்க வேண்டும். ஒன்று, நான் சொன்னதை நீ கேட்டாய். இன்னொன்று, நீ என்னை பார்க்கும் போது நீ கற்றுக்கொண்டது என்னிடத்தில் இருந்த அன்பு, என்னிடத்தில் இருந்த பியூரிட்டி, குற்றமில்லாத தன்மை. அது மாத்திரமல்ல, என்னிடத்தில் இருந்த ஜஸ்டிஸ், நியாயம் செய்கிற தன்மை, என்னிடத்தில் காணப்பட்ட உண்மை தன்மை. Even today God calls us to wait in Jerusalem. It means wait in the presence of God. Just look unto Jesus. இயேசுவை நோக்கி பார் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு தெரியும், மோசே தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கிறான். அங்கே தேவனுடைய சமூகத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறான். மக்கள் அவனுடைய முகத்தை பார்க்க கூடாத அளவு அவனுடைய முகம் மகிமையால் நிறைந்தது. ஏன் தெரியுமா? He was just looking unto God. அவன் கடவுளை நோக்கி பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தான். Even today if you look at the face of God, அவருடைய முகத்தை பார்ப்பது என்பது சும்மா அப்படி பார்க்கிறது அல்ல, அவரிடத்தில் இருக்க குணாதிசயங்களை நமக்குள்ளாக அபியாசப்படுத்துவது, அந்த குணங்களை நாம் நமக்குள்ளாக ஏற்றுக்கொள்வது. அதை தான் ஆண்டவர் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எருசலேமை விட்டு எங்கேயும் போயிடாது, உனக்கு தேவையான எல்லாம் இங்கே உண்டு. இந்த பட்டணத்தில் உனக்கு எத்தனையோ அவமானங்கள் வந்திருக்கலாம், எவ்வளவோ நீ பயப்படலாம், ஆனா கவலைப்படாத, இங்கேயே நிலைத்திரு என்று சொல்கிறார். நிறைவாக ஆண்டவர் சீடரிடத்தில் எருசலேமில் நிலைத்திருக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவது காரியம், ரிமைண்ட் இன் வாட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜீசஸ், கிறிஸ்துவுக்குள் நீ அனுபவித்த அனுபவங்களில் நிலைத்திரு என்று சொல்கிறார். இயேசுவின் சீடர்கள் மூன்றரை ஆண்டு காலம் எத்தனையோ காரியங்களை அனுபவித்தார்கள். அவருடைய அனுபவங்கள் சில வார்த்தையினால் சொல்லவே முடியாது. Some of the experiences they could never explain in words. ஏன் தெரியுமா? சில அனுபவங்கள் எல்லாம் that was something different. மறுரூப மலையில ஒரு அனுபவம் வந்தது. அங்கே வானத்திலிருந்து சத்தம் வருகிறது. இயேசுவினுடைய இயேசுவோடு இருக்கும்போது அவளுக்கு ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, வாட் ஆல் யூ எக்ஸ்பீரியன்ஸ். ஈவன் நம்முடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள எத்தனையோ ரகசியங்களை அனுபவங்கள் நம்ம அனுபவிச்சிருக்கோம். சில சூழ்நிலைகளை மரணத்தின் அப்படின்னு பக்கத்துல போயிட்டு அப்படி திரும்பி வந்திருப்போம். Even we could have reached exactly the very door of the death. மரணத்தின் அந்த வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருப்போம். Some of the experiences. சில நேரங்களில் நம்ம வியாதி நேரத்தில் கடவுள் நம்மை தொட்ட அனுபவங்கள், இன்னும் சில அனுபவங்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த அனுபவங்களை எல்லாம் என்ன தெரியுமா, திரும்ப ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி பார். ஒருவேளை காத்திரு என்பது வெறுமையாய் உட்கார்ந்து இருப்பதல்ல. Waiting is not just sitting silent, but experience anubhavangalai ellam thirumbavum oru vaatti refresh pananum. Christukku theriyumaradhu, because they were in the time of preparation to receive the Holy Spirit. Devudaiya vallamaiyai peruvadharku avargal aayathapadugiraargal. So before aandavar avargalukku ipdi idu epdin kettina, ipo naalukku exam na nama munda naal enna seivom, andha oru varudam padithadha ellavattiyum oru murai enna seivom, we just refresh it. அது எல்லாத்தையும் அப்படியே அந்த அந்த நாளில் என்னென்ன நடந்தது. சில நேரங்களில் அப்படி யோசிக்கும் போது நம்மை அறியாமலே சில காரியங்கள் நினைச்சிரும், அந்த மறக்க முடியாத சில நினைவுகள்லாம் வரும். ஸோ ஆண்டவர் சீடர்களுக்கு சொல்றாரு, இந்த எருசலேமை காத்துரு என்று சொன்னால், ஜஸ்ட் ரிமைண்ட் இன் வாட் யூ எக்ஸ்பீரியன்ஸ், நீ அனுபவித்ததுல அந்த அனுபவங்களில் ஸ்திரமாயிரு என்று சொல்றாரு. எப்படிப்பட்ட அனுபவங்களை சீடர்கள் கண்டால் தெரியுமா? முதல் அனுபவம் அவங்களுக்கு என்னன்னு கேட்டா, அவர்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பு. Mark chapter 1 verse 16 and 17, God called them. ஆண்டவர் அவர்களை அழைத்தார். அழைக்கும் போது அவர்களுக்கு ஒரு அனுபவம் வந்தது. மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது மக்களை பிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். There was a tremendous change in their experience. அனுபவம் மனிதனை மாற்றி அமைக்கும். Any experience, whatever we experience, after the experience we change. நமக்குள்ளாக ஒரு மாற்றம் வரும். எந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், போத் கிவ்ஸ் அஸ் சம் வே, இட் சேஞ்சஸ் அஸ், நம்மை ஒரு மாற்றத்திற்குள் வழி நடத்துகிறது. எனவேதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அழைக்கப்பட்ட அந்த அழைப்பின் அனுபவத்தில் நிலைத்திரு என்று சொல்லுகிறார். நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, வேகமாக ஏற்றுக்கொள்கிற உண்டு, சில காலங்களுக்கு பிறகு மறந்து போகிறார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், தேவன் அழைத்த அந்த அனுபவத்தை, அழைப்பின் அனுபவத்தை மறந்து விடுகிறார்கள். பட் இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்பதற்கு முதலாக, ஜீசஸ் வாண்டட் தேம் டு ரிமைண்ட் இன் த கால், நீ அழைக்கப்பட்ட அழைப்பின் அனுபவத்தில் நிலைத்திரு என்று சொல்லுகிறார். சோ ஹவ் அபௌட் அஸ், நாம் அந்த அழைப்பின் அனுபவத்தை நாம் நினைவு கூறுகிறோமா? நிறைய பேருக்கு உண்மையிலே கர்த்தர் என்ன அழைச்சாரா பிரதர், உண்மையிலே அந்த ஒரு அனுபவம் இருக்கிறதா என்று அநேகர் யோசிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அழைத்ததினால் நீங்களும் நான் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். But he wants us to remind once again, to remember or remind in the experience. ரெண்டாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. என்ன அனுபவம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மகனாக மகளாக மாறின அனுபவம். John chapter 1 verse 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் என்ன ஆனாங்க, அவருடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். அப்போ ஒரு புதிய அனுபவம். என்ன அனுபவம் சொன்னா, தேவனுடைய மகனாக மகளாக மாறின அனுபவத்தில் நிலைத்திரு. So we should never ever forget that we have Father. We are His children. நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த உறவை ஒரு நாளும் என்ன செய்ய கூடாது, மறந்து. இது ஒரு மிகப்பெரிய அனுபவம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது என்ன செய்கிறது கேட்டீங்கன்னா, that very experience gives us ability to grow in Christ. கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு உதவி செய்கிறது. It also gives us ability to trust in Him. அவரை எந்த சூழ்நிலையிலும் சார்ந்து நிற்க நமக்கு உதவி செய்கிறது. மாத்திரமல்ல, ability to work with Him, அவரோடு கூட இணைந்து வேலை செய்வதற்கு. இப்ப எங்க அப்பாவும் நானும் ஒண்ணா நடந்து போறன்றது ஒரு தனி சோகம். எதுனாலும் கேட்டீங்கன்னா, ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு உறவு இருக்கிறது. The same way, when you அந்த அனுபவம் சீடர்களுக்கு ஆண்டவர் அந்த அனுபவத்தை கொடுத்தாரு. அவர் ஏற்றுக்கொண்ட போது அந்த ஒரு நெருக்கமான உறவுக்குள் வந்தார்கள். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவுக்குள் நின்று கொண்டிருக்கும் என்பதை அந்த அனுபவத்தில் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். சில காலங்களில் அப்பாவுக்கும் மகனுக்கும் மன வேற்றுமைகள் வரலாம், ஆனால் அந்த உறவு உடைந்து விடக்கூடாது. Should never break the relationship. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, சீடர்களுக்கு ஆண்டவர் இன்னொரு முக்கியமான ஒரு அனுபவத்தையும் காண்பித்தார். என்னன்னு கேட்டா, உயிரோடு எழுந்த அனுபவம். இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் சீடர்களை பார்க்க போறாரு. அறை பூட்டி இருக்குது. சில காலங்களுக்கு முன்னதான் நம்ம இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நம்ம கொண்டாடணும். அந்த அனுபவம் பாத்தீங்கன்னா, பூட்டின் அறைக்குள்ளாக ஆண்டவருடைய பிரசன்னம், அங்கே ஆண்டவர் வருகிறாரு. அந்த அவங்களை பார்த்தவுடன், அந்த இயேசுவை பார்த்தவுடன் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, அவங்களால நம்பவே முடியல. அவங்க நினைச்சாங்க அவ்வளவுதான், இயேசு இதோட இல்லை என்று நினைத்தார்கள். பட் when they saw the experience of risen Christ, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த அனுபவம், that alone will take you to any extent. அந்த ஒரு அனுபவம் உங்களையும் என்னையும் தேவனுக்காக எவ்வளவு தூரம் வேண்டும் என்றாலும் அழைத்து செல்ல முடியும். அதைதான் ஆண்டவர் சொல்ற, அந்த அனுபவத்தை நீ பார், நீ ஒரு நாள் என்ன மறுதளிக்க மாட்டேன், ஒரு நாள் என்னை விட்டு நீ தூரம் போகாது. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜான் சாப்டர் 20:19 சேஸ், அதே போல ஜான் சாப்டர் 21:12, இயேசுவோடு கூட அந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று அழைக்கின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தோஸ்து எக்ஸ்பீரியன்சஸ், அந்த அனுபவங்களில் நிலைத்திரு என்று அழைக்கிறார். நமக்கு ஒருவேளை வித்தியாசமான அனுபவங்கள் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றிருக்கலாம். பட் வாட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ், ரிமைன் இன் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் காத்திருப்பது, அதிலே நிலைத்திருப்பது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை ஆண்டவர் சீடர்களுக்கு அவருடைய பலத்தை கொடுப்பதற்கு முன்னதாக, பிஃபோர் யூ ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவினுடைய வல்லமையை நீ பூரணமாய் பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாய், வெயிட் இன் ஜெருசலேம், எருசலேமில் பரித்திரு என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, obey what Jesus said, அவர் சொன்னதை நாம் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். செகண்ட் திங், அக்செப்ட் வாட் வி ஹேட் சீன், அவரில் நாம் கண்டவைகளில் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். மூன்றாவது காரியம், நாம் அனுபவித்த அனுபவங்கள் அப்ளை இட் இன் யுவர் பர்சனல் லைஃப். நம்ம என்னென்ன அனுபவங்களை அனுபவித்தோமோ அந்த அனுபவங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், அதற்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். சோ இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார், எருசலேமில் நிலை அங்கே தரித்திருக்க காத்திருக்க நம்மை அழைக்கிறார். நாம் காத்திருப்போம், தேவன் அருளுகின்ற கிருபையை பெற்று மகிழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.